الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسول الله وعلى آله وأصحابه أجمعين أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولقد نصركم الله ببدر وأنتم أذلة فاتقوا الله لعلكم تشكرون صدق الله العلي العظيم அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வாழ்க்கையின் எல்லா கட்டங்களிலும் அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு தஆலாவை பயந்து அஞ்சி வாழுமாறு ஆரம்பமாக எனக்கும் அடுத்ததாக உங்களுக்கும் தக்வா என்னும் வசியத்தை செய்து கொள்கின்றேன். அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திற்கு நபியாக தேர்ந்தெடுக்கப்பட்டுவதற்கு முன்னால் சுமாராக 600 வருடங்கள் இந்த உலகத்தில் எந்த நபியும் இல்லாமல் மனிதர்கள் ஏனோ தானோ என்ற அடிப்படையில் தங்களுடைய வாழ்க்கையை கழித்துக் கொண்டிருந்தார்கள். அது மாத்திரமல்ல, தங்களுக்கு மத்தியிலே பல பிரச்சனைகளுடன், பல பிணக்குகளுடன், பல விடயங்களுடன் சந்தோஷமில்லாத வாழ்க்கையை அந்த காலத்தவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். இதனால் நபி அவர்களுக்கு முன்னால் உள்ள அந்த காலத்தை அறியாமை காலம் என்றும் நாம் ஒவ்வொருவரும் வர்ணித்துக் கொண்டிருக்கின்றோம். இவ்வாறுபட்ட காலகட்டத்தின் பின்னால் அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா இந்த சமுதாயத்துக்கு அருளாக நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தேர்ந்தெடுத்து கொடுக்கின்றான். நபி அவர்களுக்கு 40வது வயதில் நபி பட்டம் கிடைத்தவுடன் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதற்கு முன்னால் இருந்த அந்த அய்யாமு ஜாஹிலியா இந்த காலகட்டத்தில் இருக்கின்ற முழு செயற்பாடுகளையும் மடமைக்குரிய செயற்பாடுகள் அத்தனையும் அளித்து உயரிய மனித சமுதாயத்தை கட்டியெழுப்பினார்கள் என்றால் அதை யாராலும் மறுக்க முடியாது. இன்று இந்த உலகம் ஏதோ ஒரு அடிப்படையில் மனிதர்கள் சந்தோஷமாக வாழுகின்றார்கள் என்று சொன்னால், மனிதர்கள் எந்த பிரச்சனையும் இல்லாமல் தூய இஸ்லாத்தை ஏற்றவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் என்று சொன்னால், அதற்கு அடிப்படை காரணம் எமக்காக அனுப்பப்பட்ட இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே என்றால் அதை யாராலும் மறுக்க முடியாது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மனித சமுதாயத்திற்கு நபி பட்டம் கிடைத்தவுடன் இஸ்லாத்தை எத்தி வைக்கின்றார்கள், இறை தூதை எத்தி வைக்கின்றார்கள். இந்த காலகட்டத்தில் இதற்கு முன்னால் அந்த அய்யாமு ஜாஹிலியா காலத்தவர்கள் தனது சொந்த குடும்பத்தவர்கள் நபி அவர்களை எவ்வாறு நம்பிக்கொண்டிருந்தார்களோ அதையெல்லாம் மறந்து அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அன்னவர்களை ஏற்றுக்கொண்ட அருமை சஹாபாக்கள் அவர்களுக்கும் நோவினை கொடுக்கக்கூடிய வரலாறுகளை நாம் படித்துக் கொண்டிருக்கின்றோம். இன்றைய உலகில் நாம் இன்று எமக்கு ஏற்பட்டிருக்கின்ற இந்த சோதனைகளோ இந்த குழப்பங்களோ அன்று நபியவர்களுக்கு ஏற்படவில்லை. இதைவிட மோசமான, இதைவிட அதி உயரிய இன்னல்களையும் சோதனைகளையும் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அன்னவர்களை ஏற்றுக்கொண்ட சஹாபாக்கள் இவர்களும் பலத்த சோதனைகளை எதிர்நோக்கினார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால், தன்னுடைய சொந்த குடும்பத்தவர்கள் மக்கா வாசிகள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதன் காரணமாக நபியவர்களையும் அன்னவர்களுடைய சஹாபாக்களையும் சுமாராக 3 வருட காலமாக இந்த முஸ்லிம்களுக்கு குறைசி வர்க்கத்தினர் இவர்களுடன் நீங்கள் எந்த தொடர்பும் வைக்கக்கூடாது, இவர்களுடன் பொருளாதார விடயங்களோ வியாபாரங்களோ செய்யக்கூடாது என்று இந்த முஸ்லிம் சமுதாயத்தினருக்கும் அந்த குறைசிகள் பொருளாதார தடையை விதித்தார்கள். இந்த 3 வருட காலமும் நபியவர்களும் சஹாபாக்களும் உண்ண உணவு இல்லாமல் தங்களுடைய வாழ்க்கையை கழித்துக் கொண்டிருந்தார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால், ஒரு சஹாபி சிறுநீர் கழிக்க செல்கின்றார்கள், அந்த நேரத்தில் ஒரு ஒட்டகத்தின் எலும்பை கண்டு அந்த எலும்பை புரக்கிக் கொண்டு வந்து நெருப்பிலே சாம்பலாக்கி அதை கரைத்து குடித்த வரலாறுகளும், நபியவர்களுக்கும் நபியவர்களுடைய அந்த சஹாபாக்களுக்கும் ஏற்பட்டிருக்கிறது என்று சொன்னால், நாம் ஒவ்வொருவரும் எமது ஆரம்ப காலத்தில் எமக்காக அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அன்னவர்களுடைய சஹாபாக்களும் எந்த அளவுக்கு பாடுபட்டிருக்கின்றார்கள், எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டிருக்கின்றார்கள் என்பதை இந்த வரலாற்றிலிருந்து நாம் உணர்ந்து கொள்ள முடியும். இன்னும் சொல்ல போனால், சஹாபிய பெண்மணிகள் தங்களுடைய குழந்தைகளுக்கு பால் கொடுப்பதற்கு கூட வசதி இல்லாமல், தங்களுக்கு உணவு இருந்தால்தான், தாங்கள் உணவை சாப்பிட்டால்தான் இவர்களுக்கும் பால் உற்பத்தியாகும், ஆனால் இவர்களுக்கும் உணவு இல்லை, இதனால் பால் உற்பத்தியாகவில்லை, குழந்தைகள் பதறினார்கள், துடித்தார்கள், அழுதார்கள். இவ்வாறு இருக்கின்ற காலகட்டத்தில் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய சஹாபாக்களை அழைத்து, நாம் இன்னும் இவர்களுக்கு நாங்கள் அடிபணிந்து வாழக்கூடாது, இந்த குறைசிகள் எங்களுக்கு பலத்த சோதனைகளை ஏற்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள், அது எங்களுடைய குடும்பத்தவராக இருந்தாலும் சரி அல்லது யாராக இருந்தாலும் சரி, அல்லாஹ்வை இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட இந்த முஸ்லிம் சமுதாயத்தினர் கவலையுடன் வாழக்கூடாது, துக்கத்துடன் வாழக்கூடாது, பலத்த சோதனைகளை எதிர்நோக்க கூடாது என்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் படாத பாடுபட்டு இந்த சஹாபாக்களை உருவாக்கினார்கள். இதனால் குறைசி வர்க்கத்தினரை, தங்களுடைய எதிரிகளை, அவர்களுடைய பலத்தை குறைக்க வேண்டும், குண்ட செய்ய வேண்டும் என்பதன் காரணமாகவும், அன்னவர்களுடைய பொருளாதாரத்தை வீழ்ச்சி உரை செய்ய வேண்டும் என்பதற்காகவும் அபு சுஃபியான் என்ற அந்த தலைவனின் கீழால் இருந்த இந்த காபிர்களை, இந்த காபிர்களுடைய சொத்துக்களை பொருளாதாரங்களை வீழ்ச்சி உரை செய்வதற்காக நபியவர்களும் சஹாபாக்களும் எத்தனிக்கின்றார்கள். இந்த கட்டத்தில் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விரும்பினார்கள், இவர்களுடன் யுத்தம் செய்வதல்ல, இவர்களுடைய பொருளாதாரத்தை வீழ்ச்சியுற செய்ய வேண்டும், நாங்கள் இந்த உலகத்தில் பலசாரிகள் என்பதை காட்ட வேண்டும் என்பதற்காக அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த காபிர்களுடன் இவ்வாறு நடந்து கொண்டார்கள். ஆனால் அல்லாஹ் எங்களுக்கு வேறொன்றை நாடி இருக்கின்றான், இதனால் நாம் ஒவ்வொருவரும் படிப்பினை பெற வேண்டும், நாம் எதை செய்தாலும் நாம் எதை நினைத்தாலும் அதனை எங்களால் சாதித்து விட முடியாது, அல்லாஹ்வுடைய அருள் இல்லாமல் அல்லாஹ்வுடைய நாட்டம் இல்லாமல் இந்த உலகத்திலே நாம் எதையும் சாதித்து விட முடியாது என்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த நாட்டத்தின் பிரகாரம் நாம் விளங்கிக் கொள்ள முடியும். பொருளாதாரத்தை வீழ்ச்சியுற செய்வதற்காக எத்தனைக்கின்றார்கள், ஆனால் அங்கு அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா காபிர்களை துண்டு துண்டாக்கி வேறாக்கி விடுவதற்காக யுத்தத்தை அங்கே அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா கடமையாக்குகின்றான். இஸ்லாமிய சமுதாயத்தவர்கள், என்னை ஏற்றுக்கொண்டவர்கள், இவர்கள் இதன் பின்னாலும் பலத்த சோதனைகளுடன் வாழக்கூடாது என்பதற்காக அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய அருளால் இந்த இஸ்லாமிய சமுதாயத்திற்கு இஸ்லாமிய வரலாற்றில் முதல் முதலாக யுத்தத்தை அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா கடமையாக்கினான். அந்த யுத்தம்தான் நாம் இன்று எதிர்நோக்கி இருக்கின்ற ரமதான் மாதத்தில் 17ஆம் நாளன்று நடைபெற்ற யுத்தமாக இருக்கின்றது. இன்று நாம் வெள்ளிக்கிழமையில் இருப்பதை போன்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் ஓர் வெள்ளிக்கிழமை தினத்தன்றுதான், ரமதான் மாதம் 17ஆவது நாளன்றுதான் காபிர்களுடன் யுத்தம் செய்ய ஆரம்பித்தார்கள். இந்த யுத்தத்தில் சஹாபாக்களை தயார் செய்கின்றார்கள், இவர்களை அழைத்து ஆலோசனை செய்கின்றார்கள். இப்போது இவ்வாறு நிலைமை இருக்கின்றது, நாம் என்ன செய்வதென்று சஹாபாக்களிடத்தில் ஆலோசனை கேட்கின்றார்கள், மஷூரா செய்கின்றார்கள். இதன் பிரகாரம் எல்லா சஹாபாக்களும் யுத்தத்துக்காக தயாராகுவோம் என்று அருமை நபியவர்களிடம் சொல்லுகின்றார்கள். அதற்கிணங்க நபியவர்கள் முடிவெடுக்கின்றார்கள், நாம் யுத்தம் செய்வோம் என்று. அந்த சஹாபாக்கள் யாரும் நினைக்கவில்லை நாம் மிக குறைவானவர்களாக இருக்கின்றோம், எம்மிடத்தில் ஆயுதங்கள் இல்லை, நாம் யுத்தத்திற்காக வேண்டி தயாராகவும் வரவில்லை, ஏதோ ஒரு விடயத்திற்காக வந்தோம், இந்த கட்டத்தில் நபியவர்கள் இவ்வாறு எங்களிடத்தில் ஆலோசனை கேட்கின்றார்களே என்று யாரும் மறுத்துவிடவில்லை. அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைக்கின்றார்கள், அல்லாஹ்வின் மீது உறுதியாக நம்பிக்கை வைக்கின்றார்கள், களத்தில் இறங்குகின்றார்கள், வெற்றி அடைகின்றார்கள். இதனால் நாம் ஒவ்வொருவரும் பாடம் படிக்க வேண்டும். எந்த விடயத்தின் மீதும் எந்த பொருளின் மீதும் யாரின் மீதும் நாம் நம்பிக்கை வைக்கக்கூடாது. அவ்வாறு நாங்கள் நம்பிக்கை வைப்போம் என்று சொன்னால் அதுவெல்லாம் எங்களுக்கு கேடாக மாறும், இந்த உலகத்தில் நாம் தோல்விகரமான வாழ்க்கையை சந்திக்க நேரிடும் என்பதை ஒவ்வொருவரும் நினைக்க வேண்டும். இவ்வாறுபட்ட பாடத்தை படித்து தருகின்ற ஒரு நிகழ்வுதான் இந்த பதுரித்தமாக இருக்கின்றது. இவ்வாறு சஹாபாக்களை நபியவர்கள் தயாரிக்கின்றார்கள், எல்லோரையும் தயாரித்துவிட்டு அவர்களை தூங்க செல்கின்றார்கள். தூங்க சென்று விட்டு அடுத்த நாள் காலையில் நபியவர்கள் அந்த இரவு தூங்க செல்லிவிட்டு நபியவர்கள் அல்லாஹ்விடத்தில் தன்னுடைய விடயத்தை எத்தி வைக்கின்றார்கள், பொறுப்பு சாட்டுகின்றார்கள். இன்றைய உலகில் வாழுகின்ற ஒவ்வொரு முஸ்லிம்களும் இன்றைய உலகில் வாழுகின்ற ஒவ்வொரு தலைவர்களும் இதை சற்று சிந்திக்க வேண்டும். அருமை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் படையை தயார் செய்துவிட்டு அதனோடு மாத்திரம் நம்பிக்கை வைக்கவில்லை, அல்லாஹ்வுடன் தன்னுடைய தொடர்பை சீராக்கினார்கள், அல்லாஹ்விடத்தில் தன்னுடைய விடயத்தை ஒப்படைத்தார்கள். இதன் பிரகாரம் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்னவர்களுடைய குடும்பத்திற்கோ அன்னவர்களுடைய விடயங்களை பற்றியோ எந்த கவலையும் படாமல் சமூகத்தை பற்றிய கவலை உடையவர்களாக இருந்தார்கள், சமூகத்தை பற்றி சிந்தனை உள்ளவர்களாக இருந்தார்கள். இதன் காரணமாகத்தான் அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலாவும் இந்த துவாவை அல்லாஹ் அங்கீகரித்தான் என்பதை வரலாற்று ஆசிரியர்கள் எங்களுக்கு கூறுகின்றார்கள். எனவே நாம் எவ்வாறுபட்ட விடயமாக இருந்தாலும் எங்களுடைய விடயங்களை மாத்திரம் பார்க்கக்கூடாது, எங்களுடைய குழந்தைகளை மாத்திரம் பார்க்கக்கூடாது, எங்களுடைய சொத்து செல்வங்களை மாத்திரம் நாங்கள் பார்க்க கூடாது, மாற்றமாக எத்தனை உடையமாக இருந்தாலும் எவ்வாறுபட்ட உடையமாக இருந்தாலும் நாம் அனைவரும் அந்த உடையத்துடன் சமூகத்தை பற்றிய சிந்தனையுடன் சமூகத்தை பற்றி கவலை உள்ள மனிதர்களாக மாறுகின்ற போதுதான் நாம் எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு காலடிகளும் எங்களுக்கு வெற்றியை தேடித்தரும் என்பதை இந்த மதரித்தத்துடைய வரலாற்றில் இருந்து நாம் படிக்க வேண்டிய பாடமாக இருக்கின்றது. அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நடுநிசியில் எழும்பி இந்த சமூகத்திற்காக துவா செய்கின்றார்கள். இந்த காலகட்டத்தில் இந்த நேரத்தில் தன்னுடைய மகள் ருகையா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மரண வேளையில் இருக்கின்றார்கள், சக்ராத்துடைய கட்டத்தில் இருக்கின்றார்கள். இவர்களை பற்றி எந்த துவாவும் நபி அவர்கள் கேட்டதாக வரலாற்றில் இல்லை. தன்னுடைய சொந்த மகளை கூட நினைவில்லாமல் எதிர்காலத்தில் வர இருக்கின்ற இஸ்லாமிய சமுதாயத்தவர்களை பற்றி அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கவலைப்பட்டு அல்லாஹ்விடத்திலே துவா கேட்கின்றார்கள். யா அல்லாஹ், இந்த சமூகத்தை இந்த சஹாபாக்களை இந்த யுத்தத்திலே நீ அழித்து விடுவாய் என்று சொன்னால் இதன் பின்னால் உன்னை வணங்கக்கூடிய எந்த மனிதர்களும் இந்த பூமியிலே இருக்க மாட்டார்கள், எனவே எங்களுக்கு நீ வெற்றியை தந்துவிடு என்று இஸ்லாமிய சமுதாயத்தினருக்கு வெற்றியை கொடுத்துவிடு என்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதிர்கால சிந்தனையுடன் எதிர்காலத்தில் வர இருக்கின்ற மனித சமுதாயத்தை பற்றி அக்கறை உள்ளவர்களாக அன்று நபியவர்கள் அந்த நடுநிசையிலே துவா செய்தார்கள் என்று சொன்னால் நாம் ஒவ்வொருவரும் இந்த விடயத்திலிருந்து பெறுகின்ற பாடம் எது என்று சொன்னால் எங்களுடைய சமுதாயத்தவர்களுக்கு நாம் இருக்கின்ற இந்த மனித சமுதாயத்தவர்களுக்கு நாம் ஒவ்வொருவரும் துவா செய்வது வாஜிப் என்று கூட சில இமாம்கள் எங்களுக்கு சொல்லி காட்டியிருந்தார்கள். எனவே நாம் எங்களுடைய கடை என்றோ எங்களுடைய பொருளாதாரம் என்றோ எங்களுடைய குடும்பத்தவர்கள் என்றோ மாத்திரம் எங்களுடைய வாழ்க்கையை முடக்கிவிடாது வெளி சமூகத்துக்கு சென்று வெளி இடங்களுக்கு சென்று சமூகத்தை பற்றி அக்கறை உள்ள மனித புனிதர்களாக நாம் மாற வேண்டும். இதனைத்தான் எங்களிடத்தில் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உருவாக்கி காட்டினார்கள் என்பதை நாம் ஒவ்வொருவரும் மனதிலே ஆழ பதித்துக் கொள்ள வேண்டும். இதன் பின்னால் அடுத்த நாள் காலையில் சஹாபாக்களை அழைத்து நாம் இந்த இடத்தில் எம்முடைய தளத்தை அமைத்துக் கொள்வோம் என்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். அதை கேட்ட ஹுபாப் இப்னு முன்ஸிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், யா ரசூலல்லாஹ், இது உங்களுடைய ஆலோசனையா அல்லது அல்லாஹ்வுடைய கட்டளையா என்று அந்த சஹாபி கேட்கின்றார். அல்லாஹ்வுடைய கட்டளை என்று சொன்னால் நாம் அதற்கு மாறு செய்வதற்கு விரும்பவில்லை, நாம் அதனை ஏற்றுக்கொள்கின்றோம். உங்களுடைய ஆலோசனை என்று சொன்னால் இதனை விட்டுவிட்டு இன்னும் கொஞ்சம் சற்று முன்னேறி அந்த இடத்தில் எமது தலையை அமைத்துக் கொள்வோம் என்று அந்த சஹாபி கூறுகின்றார். அதனை கேட்ட நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இது நல்ல மஷூரா, நல்ல ஆலோசனை என்று அந்த கருத்தை ஏற்றுக்கொண்டு அதே இடத்தில் அந்த ராணுவ தளத்தை அந்த தளத்தை அமைத்துக் கொள்கின்றார்கள். அருமையானவர்களே, இதில் நாம் பெற வேண்டிய படிப்பினை என்னவென்று சொன்னால், முதலாவது நாம் யாராக இருந்தாலும் எந்த மனிதரையும் கீழ் சாதியாக நாம் நினைத்து விடக்கூடாது. அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திலே மேன்மையானவர்களாக இறை தூதராக கூட இருந்தும் அடுத்தவர்களுடைய கருத்தை சரியாக இருந்ததன் காரணமாக அதை ஏற்றுக்கொண்டார்களே, இந்த தன்மை எங்கள் ஒவ்வொருவரிடத்திலும் வர வேண்டும். நாம் பட்டம் பதவியில் இருக்கின்றோம், எங்களுக்கு கீழால் உள்ளவர்கள் எங்களுக்கு ஆலோசனை செய்யக்கூடாது, எங்களுக்கு ஏதோ சொல்லக்கூடாது, எங்களுக்கு கட்டளை விதிக்க கூடாது என்றெல்லாம் அடுத்தவர்களுடைய கருத்துக்களை மதிக்காமல் அடுத்தவர்களுடைய கூற்றுக்களை மதிக்காமல் நாம் வாழ்வதன் மூலம் எமக்கு மத்தியில் பல பிரச்சனைகள் ஒற்றுமை இல்லாமல் வாழ்வதற்குரிய அடிப்படை காரணங்களாக மாறிக்கொண்டிருக்கின்றது. எனவே நாம் யாருடைய கருத்து சரியாக இருந்தாலும், அது ஒரு சாதாரண மனிதராக இருந்தாலும் சரி, அல்லது எங்களை விட வயதில் குறைந்தவர்களாக இருந்தாலும் சரி, அவருடைய கருத்து சரியானதாக இருக்கும் என்று சொன்னால் அந்த கருத்தை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அடுத்த பாடம் எதுவென்று சொன்னால், இந்த விடயத்திலிருந்து அந்த சஹாபி கூறுகின்றார், இது அல்லாஹ்வுடைய கட்டளை என்று சொன்னால் நாம் இதற்கு மாற்றம் செய்வதற்கு தயாரல்ல என்பதை அந்த சஹாபி உணர்த்தி காட்டுகின்றார். அதே போன்று எங்கள் ஒவ்வொருவரிடத்திலும் வர வேண்டும், அல்லாஹ்வுடைய கட்டளையா, அல்லாஹ் எங்களுக்கு கட்டளையிட்டு இருக்கின்றானா, இஸ்லாமிய முறைப்படி எங்களை வாழ்ந்து காட்ட செல்கின்றானா, அந்த முறைப்படி நாம் எமது வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும். இஸ்லாமிய கட்டளைகளுக்கு, அல்லாஹ்வுடைய பரந்தான அந்த விடயங்களுக்கு நாம் எங்களுடைய வாழ்க்கையில் அதை பற்றிய கணக்கு இல்லாமல், அதை பற்றிய சிந்தனை இல்லாமல், இந்த உலக வாழ்க்கையே மேன்மையானது என்று எங்களுடைய வாழ்க்கையை நாம் அமைத்துக் கொள்வோம் என்று சொன்னால் நிச்சயமாக எங்களுக்கு சோதனைகளும் குழப்பங்களும் எங்களுக்கு மத்தியிலே உருவாகும் என்பதை இந்த வரலாற்றிலிருந்து நாம் பாடம் படிக்க வேண்டும். இதன் பின்னால் யுத்தம் நடக்கின்றது, இஸ்லாமிய சமுதாயத்தவர்களுக்கு வெற்றி கிடைக்கின்றது. இதிலிருந்து அல்லாஹ் எங்களுக்கு பாடம் படித்து காட்டுகின்றான். இந்த உலகத்தில் வாழ்கின்ற எல்லா மதத்தவர்களுக்கும் அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா பாடம் படித்து காட்டுகின்றான், பாடம் புகட்டுகின்றான். இஸ்லாமிய சமுதாயத்தவர்கள் குறைவானவர்களாக இருந்தாலும் இவர்கள் பலசாலிகள், வித்தியாசமான மனிதர்கள் என்பதை இந்த உலக மக்களுக்கு, எல்லா மதத்தவர்களுக்கும் மத்தியிலே எடுத்து காட்டுகின்றான். இதனை நாம் ஒவ்வொருவரும் பாடமாக எடுக்க வேண்டும். அன்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அன்னவர்களுடைய சஹாபாக்களும் மிக குறைவானவர்களாக இருந்து இந்த இஸ்லாமிய சமுதாயத்தை உலகளாவிய அடிப்படையில் பாரியோரது வளர்ச்சியை அடைவதற்கு எவ்வாறு பாடுபட்டார்களோ அதே ஒரு கட்டத்தை இன்று நாம் இந்த நாட்டில் எங்களுக்கு மத்தியிலே வளர்ந்து கொண்டிருக்கின்றது. இன்று நாங்கள் மிக குறைவானவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எங்களை விட அதிகமாக வாழுகின்ற இந்த பெரும்பான்மை சமுதாயத்தவர்களில் சிலர்கள் நினைத்துக் கொண்டிருக்கின்றார்கள், இவர்கள் இந்த நாட்டிலே மிக குறைவானவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள், இவர்களை நாங்கள் அடக்கிவிடலாம், இவர்களை நசுக்கிவிடலாம், இவர்களை கைபொம்மை போன்று நாங்கள் ஆக்கிவிடலாம் என்றெல்லாம் இன்று அந்த சமுதாயத்தவர்கள் எங்களை நினைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த கட்டத்தில் அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுக்கும் எங்களுக்கும் பாடம் படித்து காட்டுகின்றான். இந்த ரமலான் மாதத்தில் நடைபெற்ற இந்த பத்ர் யுத்தத்தில் முஸ்லிம் சமுதாயத்தவர்கள் வெறுமனே ஆயுதங்கள் இல்லாமல், ஆள்பலம் இல்லாமல் 313 பேர்கள் இருந்து ஆயிரக்கணக்கானவர்களை அழித்த வரலாற்றை அந்த அந்நிய சமுதாயத்தவர்கள் இதிலிருந்து பாடம் படிக்க வேண்டும். எங்களை பார்ப்பதற்கு, சஹாபாக்களை பார்ப்பதற்கு சாதாரணமான மனிதர்களாக இருந்தார்கள். அதே போன்றுதான் இந்த நாட்டிலே வாழுகின்ற ஒவ்வொரு முஸ்லிம்களையும் இவர்கள் நினைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். இவர்கள் சாதாரண மனிதர்கள் தான், இவர்களை வைத்து எதையும் சாதித்து விடலாம் என்று இவர்கள் நினைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் எந்த மதத்தவர்களும் இந்த முஸ்லிம்கள் சாதாரணமானவர்கள் என்று நினைத்து விடக்கூடாது. இந்த முஸ்லிம் சமுதாயத்தவர்கள் குறைவானவர்களாக இருந்தாலும், ஆயுத பலம் இல்லாமல் இருந்தாலும், ஆள் பலம் இல்லாமல் இருந்தாலும், இவர்கள் தான் கண்ணியமானவர்கள், இவர்கள் தான் பலசாலிகள் என்பதை இந்த ரமதான் மாதத்தில் முழு சமுதாயத்தவர்களுக்கும் முழு மதத்தவர்களுக்கும் பாடம் படித்து காட்டுகின்றான். எனவே நாமும் மனம் தளர்ந்து விடக்கூடாது. நாங்கள் இந்த நாட்டிலே மிக குறைவானவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம், எங்களை ஏதும் செய்து விடுவார்களோ என்று நாம் யாரும் நினைத்து விடக் கூடாது. அதனை பற்றிய சிந்தனை ஒரு கடுகளவு கூட எமது மனதிலே இருக்கக்கூடாது. இதனைத்தான் அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா இந்த பத்ர் யுத்தத்தின் மூலம் எங்களுக்கு சொல்லி காட்டுகின்றான். அவர்கள் எதை செய்தாலும் முஸ்லிம் சமுதாயத்தவர்களுடைய உரிமைகளை பாலாக்கிவிட்டு முஸ்லிம் சமுதாயத்தவர்களுடைய இடங்களில் காணிகளை எல்லாம் பறிமுதல் செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்று நாம் யாரும் மனம் தளர்ந்து விடக்கூடாது. இவர்களுக்கு நாம் சரியான பாடத்தை படித்து காட்ட வேண்டும். இந்த உலகத்தில், இந்த நாட்டில் மாத்திரமல்ல முழு உலகத்திலும் மிக குறைவானவர்களாக இருந்தாலும் நாம் முழு உலகத்தவர்களையும் வெற்றி கொள்வோம் என்பதை இந்த முழு மனித சமுதாயத்தவர்களுக்கும் நாம் பாடம் படித்து காட்ட வேண்டும். அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் மிகப்பெரிய சஹாபாக்கள், மிகப்பெரிய மனிதர்கள், மிகப்பெரிய காபிர்கள், அறிவிலே தேர்ச்சி பெற்றவர்கள், ராணுவ பலத்திலே தேர்ச்சி பெற்றவர்கள், யுத்த தந்திரமுடையவர்கள், இவ்வாறெல்லாம் மிகப்பெரிய தேர்ச்சி பெற்ற காபிர்கள் முஸ்லிம்களுக்கு எதிராக செயல்பட்டார்கள். முஸ்லிம்களை அடித்தொழிக்க வேண்டும், முஸ்லிம்கள் பின்பற்றுகின்ற இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை இல்லாமல் ஆக்க வேண்டும் என்று அன்று ஆயிரக்கணக்கானவர்கள் முஸ்லிம்களுக்கு எதிராக, மிக குறைவாக இருந்த இந்த முஸ்லிம் சமுதாயத்தவர்களுக்கு எதிராக யுத்தம் செய்யலானார்கள். ஆனால் அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நிலைமையை மாற்றி விடுகின்றான். நீங்கள் ஆயுதம் ஆயிரக்கணக்கானவர்கள் இருந்தாலும் என்னை ஏற்றுக்கொண்ட லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை உள்ளத்திலே ஏற்றுக்கொண்டவர்களை நான் ஒருபோதும் இவர்களை தோல்வியுறச் செய்ய மாட்டேன். இவர்கள் ஒருவர் இருந்தாலும் இருவர் இருந்தாலும் நீங்கள் பல்லாயிரக்கணக்கான சமுதாயத்தவர்கள் உங்களுக்கு மத்தியிலே இருந்தாலும் இஸ்லாமிய சமுதாயத்தவர்கள் தான் வெற்றி பெறுவார்கள் என்பதை அன்று எங்களுக்கு இந்த முழு மனித சமுதாயத்தவர்களுக்கும் அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அன்றும் இன்றும் பாடம் படித்து காட்டுகின்றான். இதனால் மிகப்பெரிய தேர்ச்சி பெற்றவர்கள், மிகப்பெரிய காபிர்கள் அன்று இஸ்லாமிய மார்க்கத்தை இல்லாமல் ஆக்க வேண்டும் என்று பாடுபட்டார்கள். தன்னுடைய முழு சொத்துக்களையும் செலவழித்தார்கள். தன்னுடைய நேரங்களை எல்லாம் இஸ்லாத்தை அழிக்க வேண்டும் என்று அந்த காபிர்கள் அன்று பாடுபட்டார்கள். ஆனால் அன்றைய மிகப்பெரிய தேர்ச்சி பெற்ற காபிர்களால் கூட இந்த இஸ்லாமிய மார்க்கத்தையும் இஸ்லாமிய மார்க்கத்தை பின்பற்றுகின்ற முஸ்லிம் சமுதாயத்தவர்களையும் அழித்துவிட முடியாது என்பதை, அழித்துவிடலாகாது, நிராசையானார்கள் என்பதை அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு குர்ஆனிலே கூறி காட்டுகின்றான். உங்களுடைய மார்க்கத்தை அந்த காபிர்கள் இல்லாமல் ஆக்க வேண்டும் என்று, அழித்தொழிக்க வேண்டும் என்று பாடுபட்டார்கள். ஆனால் அவர்களால் அது முடியாத காரியம் என்பதை அவர்கள் அதிலிருந்து நிராசையானார்கள். இதனால் நீங்கள் யாரும் பயந்து விடக்கூடாது என்று அல்லாஹ் எங்களுக்கு பாடம் படிக்கின்றான். அல்லாஹ் எங்களுக்கு கூறுகின்றான், இன்றைய காபிர்களால் எதையும் சாதித்து விட முடியாது. அன்றைய காபிர்களை விட இவர்கள் பலம் கொண்டியவர்கள். இன்றிருந்த காபிர்களை விட அறிவிலே, யுத்தத்திலே, ஆயுத பலத்திலே, எல்லா துறையிலும் மிகப்பெரிய சக்தி பெற்ற அந்த காபிர்களால் கூட இஸ்லாமிய மார்க்கத்தையும் இஸ்லாமிய சமுதாயத்தவர்களையும் அழித்து விட முடியாது. நிராசையாயினார்களே. இன்றைய காபிர்களால் எதை செய்ய முடியும் என்பதை அல்லாஹ் எங்களிடத்திலே கேள்வியாக கேட்கின்றான். நாம் இந்த ஈமானை எங்களுடைய உள்ளத்திலே ஆழ பதித்துக் கொள்ள வேண்டும். அன்றைய காபிர்களால் எதையும் செய்ய முடியாது, நிராசையாயினார்களே, இவர்களாலும் இன்று எங்களுக்கு எதிராக பாடுபடுகின்ற இந்த காபிர்களாலும் எதையும் சாதித்து விட முடியாது என்பதை அல்லாஹ் எங்களுடைய உள்ளத்திலே ஆழ பதிக்கின்றான். எனவே தொடர்ந்து கூறுகின்றான், அவர்கள் எதையெல்லாம் உங்களுக்கு சொல்லுவார்கள், உங்களை பயமுறுத்துவார்கள், உங்களை இவ்வாறு நாங்கள் வாழ செய்வோம், நீங்கள் வாழ்வதென்றால் நாங்கள் சொல்வதை போன்றுதான் வாழ வேண்டும் என்றெல்லாம் எதையெல்லாம் கூறிக்கொண்டு உங்களை பயமுறுத்துவார்கள். ஆனால் ஃபலா தக்ஷவும், அவர்களுக்கு நீங்கள் பயந்து விடாதீர்கள், அவர்களுக்கு நீங்கள் பயந்து விடாதீர்கள் என்று கூறிவிட்டு தொடர்ந்து கூறுகின்றான், எனக்கு மாத்திரம் நீங்கள் பயப்படுங்கள், எனக்கு மாத்திரம் நீங்கள் பயப்படுங்கள், என்னை அஞ்சி வாழ்கின்ற போது நிச்சயமாக நான் உங்களை கைவிட மாட்டேன் என்று அல்லாஹ் எங்களுக்கு கூறுகின்றாரே, அந்த உபதேசத்தை அந்த வார்த்தையை எங்களுடைய வாழ்க்கையில் நாம் கடைபிடிக்கின்ற போது நிச்சயமாக எத்தனை சமுதாயத்தவர்கள் எங்களுக்கு எதிராக பாடுபட்டாலும் அவர்களால் எதையும் சாதித்து விட முடியாது என்பதை அல்லாஹ் எங்களுக்கு பாடம் படித்து காட்டுகின்றான். எனவே இந்த ரமலான் மாதம் தக்வாவுடைய மாதமாக இருக்கின்றது, பொறுமையுடைய மாதமாக இருக்கின்றது. எனவே நாம் இந்த ரமலான் மாதத்தில் அல்லாஹ் எங்களிடத்திலே எதை கூறுகின்றானோ, என்னை அஞ்சி வாடுங்கள் என்று சொல்லுகின்றானோ, அந்த உபதேசத்தை எங்களுடைய வாழ்க்கையிலே இந்த ரமலான் மாதத்தில் மாத்திரம் இல்லாமல் ஏனைய மாதங்களிலும் ஏனைய காலகட்டங்களிலும் நாம் அல்லாஹ்வை பயந்து வாழுகின்ற போது நிச்சயமாக அல்லாஹ் எவர்களாலும் எந்த சூழ்ச்சிகளாலும் எங்களை எதுவும் செய்துவிட முடியாது. அல்லாஹ் அவ்வாறு எங்களை பாதுகாப்பான், எங்களை நிம்மதியாக வாழ வைப்பான், சந்தோஷமாக நாம் வாழ முடியும் என்பதை நாம் ஒவ்வொருவரும் இந்த ரமலான் மாதத்திலே நடைபெற்ற இந்த பத்ர் யுத்தத்திலிருந்து பாடம் படிக்க வேண்டும் என்பதை இந்த இடத்திலே நானும் நீங்களும் விளங்கிக் கொள்ள வேண்டும். அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த பத்ர் யுத்தத்தை பற்றி அல்லாஹ் கூறிக்கொண்டு வருகின்ற போது அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா கூறுகின்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ, யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்டவர்களே, இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்களே, இதா லகீதும் ஃபியா, உங்களை ஒரு சமுதாயத்தவர்களை நீங்கள் சந்தித்தால், ஒரு சமூகத்தினரை நீங்கள் சந்தித்தால், அந்த கட்டத்தில் நீங்கள் நிலை குலைந்து தவறாது நிலை குலைந்து விடாதீர்கள், நீங்கள் உறுதியாக இருங்கள், உங்களுக்கு எதிராக ஒரு சமுதாயத்தினர் உங்களை நீங்கள் சந்திக்கிறீர்கள் சொன்னால் நீங்கள் அந்த கட்டத்தில் நிலை குறைந்து விடாதீர்கள், உறுதியாக இருங்கள், அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வையுங்கள். இன்று எமது நாட்டிலே ஏற்பட்டிருக்கின்ற நிலவரங்களை பார்த்து, இந்த காபிர்கள் இந்த சமுதாயத்தவர்களை பார்த்து நாம் யாரும் உள்ளம் அதாவது நிராசையாகிவிடக் கூடாது, அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும், அல்லாஹ்வின் மீது நாம் நம்பிக்கை வைக்க வேண்டும், அல்லாஹ்வை பயந்து வாழ வேண்டும். அது மாத்திரமல்ல, அல்லாஹ்வை அதிகம் அதிகம் அல்லாஹ்வை பற்றி சிந்தனை உள்ளவர்களாக அல்லாஹ்வை நினைவு கூர்ந்து வாழக்கூடிய மனிதர்களாக நாம் மாற வேண்டும். அவ்வாறு நாம் மாறினோம் என்று சொன்னால் லஅல்லகும் துஃப்லிஹூன், நீங்கள் தான் வெற்றியாளர்கள் என்பதை அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா எமக்கு ஆறுதல் வார்த்தைகளை கூறுகின்றான். இன்றைய நாட்டில் நாம் எதிர்நோக்கி இருக்கின்ற இந்த சோதனைகளுக்கு, இந்த சோதனைகளை கண்டும் இந்த சோதனைகளை ஏற்படுத்திக் கொண்டிருக்கின்ற இந்த சமூகத்தை பார்த்து நாம் யாரும் பயந்து விடக் கூடாது, நாம் அஞ்சி விடக் கூடாது, எங்களுக்கு எதிராக எதை செய்தாலும் எதை சொன்னாலும் எத்தனை சட்டங்களை எங்களுக்கு எதிராக இந்த நாட்டில் விதித்தாலும் நாம் யாரும் அஞ்சி விடக் கூடாது, நாம் யாரும் நிராசையாகி விடக் கூடாது. அல்லாஹ் எங்களுக்கு நம்பிக்கை ஊட்டுகின்றான், அல்லாஹ் எங்களுக்கு உறுதியை தருகின்றான், நீங்கள் யாரும் நிராசையாகி விடாதீர்கள், என்னிடம் நீங்கள் நம்பிக்கை வையுங்கள், என்னை நீங்கள் உறுதி கொள்ளுங்கள், என்னை அதிகமாக நினைவு கூறுங்கள், நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் என்று அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அழகிய உபதேசத்தை எங்களுக்கு சொல்லித் தருகின்றான். எனவே நாம் எங்களுடைய வாழ்க்கையில் எல்லா கட்டங்களிலும் நிலைமைகள் மாறலாம், எங்களுக்கு எதிராக பல சமுதாயத்தவர்கள் உருவாகலாம், எங்களுக்கு எதிராக பல சட்டங்கள் விதியாக்கப்படலாம், பல சட்டங்கள் நிறைவேற்றப்படலாம். எதற்கும் நாம் அஞ்சிவிடாது, உறுதியான ஈமானோடு உறுதியாக அல்லாஹ்வை நம்பிக்கொண்டு அல்லாஹ்வை பயந்து அதிகம் அதிகம் அல்லாஹ்வை திக்ர் செய்கின்ற மனிதர்களாக மாறுகின்ற போது நிச்சயமாக நாம் தான் வெற்றி பெற்ற சமுதாயம் என்பதை முழு உலகத்தவர்களுக்கும் நாம் பாடம் படித்து காட்டுவோம். எனவே அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வதஆலா ஈமானில் உறுதி கொண்ட மனிதர்களாகவும் அல்லாஹ்வை அதிகம் நினைவு கூறுகின்ற முஸ்லிம்களாகவும் இந்த உலகத்தில் எதற்கும் அஞ்சு விடாமல் எந்த விடயங்களுக்கும் பயந்து விடாமல் அல்லாஹ்வுக்கு மாத்திரம் பயந்து வாழக்கூடிய முஸ்லிம் சமுதாயத்தவர்களாக எங்கள் ஒவ்வொருவரையும் அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வதஆலா மாற்றி அமைப்பானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன்.
For more lectures, visit slhub.com.